திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து நினைக்க முக்தி தரக்கூடிய அண்ணாமலை, அதுல காற்றனை அப்படின்னு அழகாக ஒரு பாடல். அந்த பாடலையும் நமக்கு வினையை பற்றிய செய்தியை மிக அழகாக அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். காற்றனை கலக்கும் வினை போயர தேற்றனை என்று பாடியிருக்கின்றார். தேற்றன்னா தெளிவிப்பவன் அர்த்தம், கலக்கும்னா உயிர்களை துன்புறுத்தும்னு அர்த்தம். அப்ப காற்றாக இருக்கின்றார், அட்டமூர்த்தங்கள்ல ஒன்றாக இருக்கின்றார் அந்த பெருமான். உயிர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த வினைகள்ல இருந்து அவங்கள தெளிய வைக்கிறாரு. அப்ப யார், அவருக்கு வினையே கிடையாது. நம்ம வினை ஆக்கி அவர் வினை நீக்கி, அவருக்கு வினை கிடையாது. வினைகள்ல இருந்து இயல்பாகவே நீங்கியவர் அவர். அதனால அவரைத்தான் நம்ம வணங்கணும். அப்போ நம்மை, நம்மளுடைய வினைகளை போக்கி நம்மை ஆட்கொள்பவர் இறைவன் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மின்னணை என்ற பாடலிலே, வினை தீர்த்து என்னை ஆட்கொண்ட தென்னன் என்று சொல்லுகின்றார். அப்போ நம்ம செஞ்ச வினைய நீக்கிறாரு, தீர்த்துருதாரு, இல்லாம தீர்த்துருதாரு. நம்மால் நம்ம வினையை தீர்க்கவே முடியாது. வினையாலேயும் அதான் சொல்லுவாங்களே, ஊழ் வினை உறுத்து வந்து ஊற்றுனா வினை ஜடம், அது செய்தவர்களை சென்று அடைந்து பயனை தராது. அதை ஏவறதுக்கு இறைவன் வேணும் அந்த பலனை தருவதற்கு என்பதை மிக அழகாக இதிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவரை மறந்தால் நான் உய்வனோ என்று கேட்டுக்கொண்டே வருகின்றவர் ஒரு, அதாவது அடியேன் மறந்து உய்வனோ என்று எல்லா பாடலிலும் கேட்கின்றார். ஒரு அது மகுடம் அந்த பதிகத்துக்கு. ஆனால் ஒரு பாடல்ல கொடியேன் மறந்து உய்வனோ அப்படின்னு சொல்றாரு. அவரை மறந்து இருக்கிறதே கொடுமையான செயல் அப்படிங்கிறதுனால அப்படி செய்தவர்களை இறைவன் எப்படி உய்ய வைப்பார் என்பதை நமக்கு மிக தெளிவாக கேட்டிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மிக அழகாக சொல்லுகிறார், கருவினை என்று சொல்லுகின்றார். அதாவது உலகெல்லாம் ஆகி வேறாகி உடனுமாய் நிற்பவர் சிவபெருமான் இல்லையா. அவர் உயிர்கள் தோன்றும் போது அந்த கருவின் கண் அந்தந்த உயிர்களை அவ்வவற்றின் வினைக்கு ஈடாக விழச் செய்து அதுக்கு தகுந்த உடம்பையும் கரணங்களையும், அதான் தனுகரண புவன போகங்களை பொருந்தும்படி அந்த நுகர்ச்சியை தந்து வளர்ப்பவர் என்பதை மிக அழகாக, கருவினை கடல்வாய் விடமுண்டையும் திருவினை திரு அண்ணாமலையனை உருவினை உணரார் புறமூன்றெய்த அறிவினை அடியேன் மறந்து உய்வனோ என்று மிக அழகாக வினாவி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆகியால் அது மிக மிக முக்கியமான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஓம் நீலகண்டாய நமக என்ற எட்டு எழுத்தை யாரெல்லாம் நவிழ்கின்றார்களோ அவர்கள் மீண்டும் பிறவார்கள் என்ற காஞ்சிபுராண செய்தி, சிவபுண்ணிய படலம் அதுவும் இதிலே இருக்கிறது. ஆக இந்த கருத்தை நீங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு தினந்தோறும் ஓம் நீலகண்டாய நமக என்று மலர் சாத்துங்கள், நிச்சயமாக பிறவா நிலைக்கு நாம் செல்லலாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த அந்த பாடல் நம்ம உய்யணும்னா நமக்கு அதுதான் வழி என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு தெளிவாக உணர்த்தினார். அதன் பின்பாக நமக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு பாடல், அவரை வழிபட்டால் நம்முடைய வினைகள் எல்லாம் கெட்டு போய்விடும், நமக்கு கேடு கிடையாது என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதுவும் திரு அண்ணாமலை தான். பட்டி ஏறுகந்தேறும் என்ற பாடல், அதிலே அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதொழ கெட்டுப்போம் வினை கேடில்லை காண்மீனே அப்படிங்கிறது. கையால் தொழுங்கள் இல்லை, இப்போ நம்ம முக்கரண வழிபாடு பார்த்தோம் இல்லையா, அதனால இது காயத்தால் செய்யக்கூடியது. அப்போ அவரை கைகளால் தொழுதால், அண்ணாமலையானை நினைக்க முக்தி தருபவர், அவரை கையால் தொழுதால் நம்முடைய வினைகள் எல்லாம் கெட்டு போகும், வினை கெட்டு போனதால் நமக்கு கேடு இல்லை என்று மிக அழகாக தெளிவாக ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, வினை கெட்டுப்போம், நமக்கு கேடு இல்லை அப்படின்னு நம்ம அதை மனதில் இருக்கிற மாதிரி அந்த எழுதி வச்சுக்கிடலாம். வினை கெட்டுப்போம், நமக்கு கேடு இல்லை அப்படின்னு எழுதி வச்சுக்கிடலாம். அதற்கு அடுத்தபடியாக அதே தலத்து பதிகம் அதில் சொல்கிறார், ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நம் மேலை வினைகளே அப்படின்னு சொல்கிறார். மேலை வினைகள் அப்படிங்கிறது சஞ்சிதம், அப்ப நம்ம இறைவனை நினைந்து ஆட வேண்டும், பாட வேண்டும். ஆடுகின்றிலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை என்புருகி, பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர், சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே, தேடுகின்றிலை தெருவுதோர் அலைகிலை செய்வதொன்று அறியேனேன்னு மணிவாசக பெருமான் சொல்றார். மற்றொரு இடத்துல சொல்லும், இது எதிர்மறையா சொன்னது. நேர்மறையில பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே இல்லையா, நெக்குருகி ஆட வேண்டும் என்று சொல்லுவார். ஆக அப்படி அவரை பாட வேண்டும், அப்படி பாடி ஆடி பாடி அண்ணாமலையை கைதொழுதால் நம்முடைய வினைகள் எல்லாம், அதாவது சஞ்சிதம் எல்லாம், சஞ்சிதமே ஓடி போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு பிராரத்தத்தை பற்றி என்ன கவலை? அப்போ சஞ்சிதமும் பிராரத்தமும் இல்லைன்னா ஆகாமியை எப்படி கூடி சேரும்? நிச்சயமாக சேராது. அதே பதிகத்தில், தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர், ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளை. இந்த உள்ள வினைங்கிறது பிராரத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது, அது நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மேலை வினையும் இருக்காது, உள்ள வினையும் இருக்காது, எல்லாமே நம்மை விட்டு நீங்கி விடும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, ஆணிப்பொன் அண்ணாமலை கைதொழ பேணி நின்ற பெருவினை போகுமேங்கிறாரு. இப்போ நமக்கு நம்மளை வந்து எப்போ சேரலான்னு நமக்காக காத்துக்கிட்டு இருக்குதான், அந்த வினை நம்மை விட்டு போய்விடும், கிட்ட நம்ம கிட்டே வரல, வராமலே போயிருது அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். முந்தி சென்று முப்பொழுதும் வணங்கும் என்கிறார். எப்போதும் வழிபாட்டில் நமக்கு ஒரு விரைவு இருக்கணும். சரி நாளைக்கு போய்க்கிடலாம், காலையில் வந்து சாயங்காலம் போகலான்னு நினைக்கிறது, சாயங்காலம் வந்து நாளைக்கு போய்க்கலாங்கிறது, நாளைக்கு வந்து சரி வெள்ளிக்கிழமை போய்க்கலாமே நினைக்கிறது, வெள்ளிக்கிழமை இல்லை வேலை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம்னு நினைக்கிறது, இப்படியே திருநாளை போவார் போகிறான மாதிரி தினம் நாளைக்கு நாளைக்குன்னு சிந்திக்கக்கூடாது. வழிபாட்டில் எப்போதுமே முந்தணும், பந்திக்கு முந்தணும் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வழிபாட்டுக்கு தான் நம்ம முந்தணுங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். எப்போ வணங்கணும்னா முப்போதும் வணங்கணும். முப்போதும் தொழ நின்ற முனிவனின் வருது இல்லையா, முதல்வனின் வரும். சரி ஆக அப்படி அவரை போய் நம்ம வணங்கி சிந்தியா எழுவார் வினை. காலையில துயில் எழும்போதே சிவசிவான்னு அவரை நினைச்சுக்கிட்டே யாரெல்லாம் எழுகின்றார்களோ அவங்களுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கின்றார் பெருமான். சிந்தியா எழுவார் வினை தீர்த்திடும் கந்த மாமலர் சூடும் கருத்தனே என்கிறார். இப்போ எந்திரிக்கும் போதே சிவநாமத்தோட சிந்திச்சுக்கிட்டே, வாயிலையும் சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு கன்னத்தில் போட்டுக்கிட்டு தலைக்கு மேலே கை கூப்பி வணங்கிட்டு காலை கடன்களை எல்லாம் நாம் செய்யலாம். அப்படி என்றால் நம்மளுடைய வினைகள் அன்னைக்கு சரி இன்னைக்கு எந்திரிக்கும் போது நம்மளை நினைச்சதுனால, நம்ம நாமத்தை சொன்னதுனால, நம்மை வணங்கினதுனால நம்ம அவங்களுடைய வினைகளை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணலாம், சுவாமி நமக்கு ஒரு கருணை காட்டுவார் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எப்பவும் எப்போ வழிபடுறதுனா, இப்போ இதுலேயும் சொல்லியாச்சு எந்திரிக்கும் போதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. இப்போ இதில் அடுத்தல ஆரூரில் சொல்கிறாரு, எப்போதும் இறையும் மறவாது நீர் முப்போதும் வழிபடணும்னு சொல்கிறார். அப்படி பிரம்மன் தொழுதுருக்கான், அதை மாதிரி நீயும் வழிபடணும். அப்படி வழிபட்டா உனக்கு அவர் அஞ்சேல் அப்படின்னு உனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுப்பாரு. வினையை பார்த்து அஞ்சாத, ஆணவத்தை பார்த்து அஞ்சாத, மாயையை கண்டு அஞ்சாத, உனக்கு நான் இருக்கேன்னு அவர் சொல்லுவார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? எப்போதும்னா நமக்கு தெரியும், இரவு பகல் அப்புறம் அது அல்லாமல் எப்போதும் சொல்லி முப்போதும்னு வச்சுக்கிடலாம், ஒவ்வொரு சந்தியாக எடுத்து சொல்லலாம். அதான் காலத்தையெல்லாம் கடந்தவர் அவர், அதான் ஆக எப்போதுமே இடைவிடாது. அப்போ இறையும்னா கொஞ்சம் கூட மறவாது, மறக்கவே கூடாது, மறக்காமல் அவரை நாம் எப்போதும் தொழ வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக அந்த பாடலிலே பதிவு செய்திருக்கின்றார். இறைவனை வழிபடுவது வந்து நாம் நினைச்ச மாத்திரத்துலாம் வழிபட முடியாது, அதுக்கு நாம் பல பிறவிகளில் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நமக்கு அவர் மிக அழகாக பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்ம நல்ல தவம் செஞ்சுருக்கணும், அந்த தவம் செய்திருந்தால்தான் நம்மால் அது என்ன தவம்னா நல்வினை பயன் இல்லையா, அந்த முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை அப்படின்னு சொல்வார் இல்லையா, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அதே மாதிரி இவர் சொல்றாரு, எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே, நெஞ்ச பார்த்துக்க நீ என்ன செஞ்ச, ஏதோ ஒரு நல்ல பெரிய தவம் பண்ணியிருக்க, பந்தம் வீடவை ஆய பராபரன் அந்தமில் புகழ் ஆரூரன் அறநெறி சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்கவே அப்படின்ட்டார். சிந்தை அப்படிங்கிறது நம்முடைய உள்மனம், அதாவது நம்மளுடைய நிலையா நம்ம நினைப்பெல்லாம் எங்கே இருக்கணும், அடிமனசில் இருக்கும், அதில் அவர் இருக்கிறதுக்கும் சிரத்தில் இருப்பதற்கும், சிரசில் இல்லையா எல்லாரும் தேடிக்கிட்டே இருந்தாங்க அவருடைய பாதம் என் தலைமேல் இருக்கு அப்படின்னு அப்பர் சுவாமி கூட படிப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் தேடிட்டே இருந்தாங்க, எனக்கு அவருடைய திருவடிகள் ரெண்டு என் தலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதனால நனைந்தரைய திருவடி என் தலைமையில் வைத்தார்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அவருடைய திருவடிகள் அவர் வந்து அது வந்து நமக்கு சிரத்திலையும் சிந்தையிலையும் தங்கிறதுக்கு நீ என்ன மாதவம் செய்தனை என்று, அதான் ரொம்ப நல்ல தவம் அது. அதனால அதை எடுத்து நமக்கு சொல்றாரு, அந்த தவத்தை நாம் செய்தால் நமக்கும் அது வாய்க்கும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம சுவாமிக்கு வண்டுலா மலர் கொண்டு இண்டை சடைக்கு இண்டை கொண்டு வளர் சடைக்கு இண்டை மாலை புனைந்து இராப்பகல் தொண்டராக எப்போதுமா தொண்டரா இருக்கணும், தொடர்ந்து விடாதவர்க்கு அவரை விடவே கூடாது. இடையரா பேரன்போடு அப்பர் சுவாமி வழிபட்ட மாதிரி வழிபட்டா அண்டம் ஆளவும் வைப்பர் மார்பேரரே இல்லையா, அவங்களுக்கு அவங்கள அண்டத்தையும் ஆள வைப்பார் அப்படின்னா அந்த அதுல என்ன தொக்கி நிக்குதுன்னா சிவஞானமாகிய முக்கிய பயனும் நமக்கு கண்டிப்பாக கிட்டும். இப்ப யாரும் பதவியை எதிர்பார்த்து இறைவனை வழிபடவில்லை, ஆனால் அவர் அண்டமும் ஆள வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறது. துளக்கில் நன் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாகும்னு அப்பர் சாவியம் மற்றொரு இடத்துல சொல்லியிருப்பார் இல்லையா, அதே கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்லி, அது போல யாரெல்லாம் அவரை இன்பராய் நினைக்கின்றார்களோ இல்லையா, அவரை அவரை இராப்பகல் ஏத்தி நின்று இன்பரா யாரெல்லாம் நினைக்காங்களோ அவங்களுக்கு அவர் அன்பராவார் என்ற ஒரு அருமையான கருத்தையும் நமக்கு அழகாக தைலத்தார மாதிரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இடைவிடாது அவரை யார் நினைக்கின்றார்களோ அவருக்கு அவங்களுக்கு அவர் அன்பரா இருப்பாரு அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஒரு அருமையான பாடம், எம்மை யாரில்லை யானும் உளேனலேன், எம்மை யாரும் இது செய்ய வல்லரே, அம்மை யார் எனக்கு என்று அரட்டினேற்கு அம்மையாரை தந்தார் ஆரூர் ஐயரே என்று சொல்லுகின்றார். எனக்கு என்னை காப்பதற்கு என்னுடைய தாயும் தந்தையும் இல்லை, இரு முதுகுறவரும் இல்லை, நானும் இளம் பிராயத்திலே இருக்கின்றேன், அப்ப நான் தனித்து வாழ முடியாதுன்னு எனக்கு மன உறுதி இல்லை. அப்ப எனக்கு நான் அப்படி வருந்தும் போது அவர் என்ன சொன்னாரு, அன்னையை ஒத்த திலகவதி அம்மையாயே எனக்கு தந்தாரு. இப்ப அவங்களும் அந்த கலிப்பகையால் தவறின உடனே வீரமரணம் அடைந்த உடனே உயிர் விடணும்னு துணிஞ்சிட்டாங்களே, அப்ப எனக்கு யார் இருப்பாங்க இனிமேல அப்படின்னு சொல்லி வினவுற மாதிரி அந்த பாடலை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். திலகவதியார் தான் பின்னால இருந்து எல்லாம் ஆட்கொள்ள போறாருங்கிறது நமக்கு தெரியும், அது அவர் அந்த தொண்டு நெறிக்காகத்தான் அவரும் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த அம்மை யார் அப்படிங்கிறத, அம்மை அப்படின்னா அம்மைங்கிறது முக்கிய குறிக்கும், அப்போ அம்மைக்கு வாயிலாவார் யார், அதுக்கு யார் என்ன அங்கே கூட்டிட்டு போறது, தாய் போல் அப்படின்னு என்னை யார் கூட்டிட்டு போறது அப்படின்னு ஒரு பொருள். அடுத்து அம்மைக்கு வாயிலாயின்னு ஒன்று, அடுத்து எனக்கு என்ன தாய் மாதிரி யார் பார்த்துக்கிடுவா, அது அம்மைங்கிறது உலகத்தில் நம்ம சாதாரணமாக சொல்ற மாதிரி, அது திலகவதி அம்மையார் அவங்க தான் தாயாகவும் இருந்திருக்காங்க, அவங்க தான் அம்மைக்கு வாயிலாகவும் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல அம் ஐ அப்படின்னு பிரிச்சோம்னா, அம் கூட்டல் ஐன்னு பிரிச்சோம்னா ஆசான் குரு அவங்க தான் அவங்களுக்கு வழியும் காட்டியிருக்காங்க நாவுக்கரசு பெருந்தகைக்கு. ஆக அதையும் சொல்லி அப்ப வீடு அந்த வீட்டுக்கு போறதுக்கு வழிகாட்டுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் குரு அப்படிங்கிற முறையில தாய் மாதிரி யார் இருப்பா அப்படின்னு எல்லாமாகவும் எனக்கு இறைவன் அம்மையாரை தந்தார் என்று மிக அழகாக அதெல்லாம் நம்ம அவரை வழிபட்டுட்டோம்னா அந்த கலக்கம் இல்லாம அந்த மாதிரி ஒரு சூழல்ல இறைவன் உடனாய் இருப்பார் தோன்றா துணையாக என்பது நமக்கு அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகையால் வள்ளல் சேவடியை வாழ்த்தி வணங்க வேண்டும் என்று அதே ஆரூர் தலத்திலே ஒரு பாடலிலே சொல்லி, அவர் அது அடியை தொழுதோம் என்றால் ஆரூர் அடிதொழ பண்டை வல்வினை நில்லா பறையுமே அப்படிங்கிறார். பழைய வினையெல்லாம் நிற்காது, பறையும்னா கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்றார். பறையும் நாம் செய்த பாவங்கள்னு நிறைய இடத்துல வரும். அது மாதிரி ஆரூர் அடித்தொழுவார்க்கெல்லாம் உய்யலாம் அல்லல் ஒன்றில்லை காண்மினே அப்படிங்கிற, உய்யறதுக்கு வழி இருக்கு அல்லல் கிடையாது என்று மிக அழகாக அடித்து சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக, தூரத்துல நின்று வணங்கினாலும் சரி, கோயிலுக்கு உள்ள போனாலும் சரி, தூரத்திலே நின்று வழிபட்டாலும் சரி, அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அந்த தலத்து பதிகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஐயன் ஆரூர் அதான் அதுல சொல்றாரு இல்லையா, அதனால அவரை வந்து வழிபட்டால் நிச்சயமாக, அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அவரை வழிபட்டால் இந்த தூரத்தே தொழுவார் வீணை தூளியே அப்படிங்கிறார். தள்ளி நின்று தொழுதாலும், தூளினா தூசி பொடின்னு அர்த்தம், அந்த வினையெல்லாம் தூள் தூளா ஆயிரும், ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். அது இருந்தா தானே நம்மை துன்பப்படுத்துவதற்கு, அது இல்லாமலே போயிரும் அப்படின்ட்டு மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நல்ல தெளிவாக நமக்கு ஒரு உறுதி உள்ளமே, ஓர் உறுதி உரைப்பன் கான் அப்படிங்கிறார், ஓர் உரைப்பன் நான் அப்படின்னு சொல்றார். அதுலதான் நீ வள்ளல் சேவடிய நீ வாழ்த்தி வணங்கணும், வணங்கினா நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த பண்டை வல்வினை நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அதற்கும் அடுத்தபடியாக பரவி நாளும் பணிந்தவர் தம் வினை துறவையாக துடைப்பவர் அப்படின்னு சொல்றார். நாள்தோறும் யாரு வாயால வாழ்த்தி தலையால வணங்குறாங்களோ அவங்களுடைய வல்வினைகளை இல்லை என்று போக்கு, இல்லவே இல்லைங்கிற மாதிரி அதை போக்கிடுவாரு இறைவன் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு அதிலே உணர்த்தி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக எம்பிரான் இமையோர் தமக்கு இமையோர்கள் தமக்கெல்லாம் இன்பராகி இருந்த என் ஈசனார், இமையோர்களுக்கு தலைவராக இருக்காரு, துன்ப வல்வினை போக தொழும் அவர்க்கு அன்பராகி நின்றார் அந்நியூரறிஞர். அப்ப துன்ப வல்வினை இருக்கு, அது போ, ஏன்னா வினைன்னு ஒரு பொருள் இருக்கு, முப்பொருள்ல ஒண்ணு கண்டிப்பாக, பாசம்ங்கிறது மூணு பொருள், அந்த மூணு பொருள்ல ஒண்ணு அது கண்டிப்பா இருக்கு. அந்த பொருள் நம்மை விட்டு போகணும்னா அதுக்கு நமக்கு வழிபாடு ஒண்ணுதான், அதான் துன்ப வல்வினை போக தொழும் அவருக்கு அன்பராய் இருப்பார், அவங்களுக்கு சேயனாக இருப்பார், மற்றவர்களுக்கு அணியனாக இருப்பார் அப்படிங்கிறது. அதாவது அன்பால் தொழுவாருக்கு அணுக்கமா இருப்பாரு, மற்றவங்களுக்கு செருக்க நீங்காதவங்களுக்கு சேயனாக இருப்பார் அப்படிங்கிறது அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவன் வந்து அவருக்கு வந்து நன்மேனியர் அப்படின்னு இறைவனை புகழ்கின்றார். அதற்கு காரணம் அவருக்கு நம்மை போல் மாயையாலான சரீரம் கிடையாது, அனாதிமுத்த சித்துரு இல்லையா, அதனால அவரை அவருடைய மங்கள குணங்களை எல்லாம் அடிமனத்துல நினைந்து நமக்கு பேரின்பத்தை தோற்றுவிப்பார் அவர் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவர் நமக்காக உயிர்களுக்காக செய்யக்கூடிய நன்மையின் பொருட்டு அவரை நாம் நன்றியோடு வழிபட வேண்டும் என்று மிக அழகாக அதிலே நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப எப்படி ஆழ்வார் ஆன்மாக்களை அப்படின்னு பார்த்தா, காலை போய் பலி தேர்வர் கண்ணார் நெற்றி மேலே வானவர் வந்து விரும்பிய அந்த பாடல், அதுல தேர்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்குவ ஆன்மாக்களை அந்தந்த பக்குவத்துக்கு தகுந்தாற் போல அந்தந்த பருவத்தில் சென்று ஆட்கொள்வார் என்று, மிக ஆழ்வார் என்று மிக அழகாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக ஆர்க்கும் காண்பறியீர் அடியார் தம்மை நோக்கி காண்பது நும் பணி செய்யிலே அப்படின்னு சொல்லி நமது திருமறைக்காட்டு பதிகத்துல சொல்றார். எல்லாராலும் யாராலும் காண முடியாத மாதிரி இருக்கிறேரு, உம்ம பணியை செய்யக்கூடிய அடியார்களுக்கு திருவருள் நோக்கம் நீர் செய்கின்றீர் அப்படின்னு சொல்றார். அப்ப பணிந்து பணி செய்யணும், நான் செஞ்சேங்க ஒரு உணர்வு இருக்கக்கூடாது, தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிதுன்னு சித்தியார்ல சொன்ன மாதிரி பணிந்து யார் பணி செய்கின்றார்களோ அவங்களுக்கு முதல்வனுடைய அருள் வந்து நிச்சயமாக கைகூடும், இந்த தன்முனைப்போடு செய்தால் நிச்சயமாக அருள் கிடைக்காது என்பதை நமக்கு தெளிவாகவே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக துஞ்சும் போதும் துயிலின்றி ஏத்துவார் அப்படின்னு சொல்றார். துஞ்சும் போதுன்னா உறங்கும் போதும் தெரியும், அப்புறம் எப்படி உறங்காம இருக்கான், உறங்கும் போது எப்படி உறங்காம இருக்காங்க அப்படின்னு கேட்டா, உள் உணர்வு வந்து வழக்கம் போல இறைவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும், அந்த உள் உணர்வு அதையே நினைத்து கொண்டே இருக்கும், தியானித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்கின்றார் என்று மிக அழகாக ஒரு பாடலிலே சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கும் அடுத்த பின்பாக நமக்கு மிக அழகாக வந்தனை என்ற ஒரு அருமையான ஒரு பாடல், அது திருமீயச்சூர் என்ற தலத்துக்கு பாடப்பட்டது. திருமீயச்சூர் தெரியும், அதுல ஒரு இளங்கோயிலும் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல சொல்றார், வந்தனை அடைக்கும் அடித்தொண்டர்கள் பந்தனை செய்து பாவிக்க நின்றவன் சிந்தனை திருத்தும் திருமீயச்சூர் எந்தமை உடையார் இளங்கோயிலே என்று சொல்லுகின்றார். யார் அவரை வழிபடுகின்றார்களோ, அதாவது திருவடிக்கு வழிபாடு செய்வதை அப்படி வழிபாடு செய்து உள்ளத்துல அடைச்சு வச்சுக்கணும் சுவாமிய. அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த நெஞ்சம் அவங்கள மீறி செயல்படாது. அதுல அவங்க பாவனைக்கு அவர் பாவிக்க இவங்க பாவிக்கும் போது அந்த பாவனையில அவர் அங்கேயே நிற்கின்றார், அந்த பூஜையில நிற்கின்றார் அப்படிங்கிறத சொல்லி அவர் என்ன செய்யறாரா, அப்படி யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய சிந்தனையை அவர் திருத்துகின்றார். அவர் திருத்தியாச்சுன்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம், நமக்கு தெளிவில்லாட்ட நம்ம தப்பு பண்ணி கொண்டே இருப்போம் அல்லவா. அதனால அவர் திருத்தியிருந்தாரு அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல அதே பதிகத்துல அடுத்த பாடல்ல சொல்றாரு, நெஞ்சம் வாழி நினைந்திரு நினை திருமியச்சூர் அப்படின்னு சொல்றாரு. திருமியச்சூர்ல இருக்கக்கூடிய இறைவனை நீ வாழ வேண்டும் என்ற நல்ல முறையில வாழணும்னா அவரையே நினைச்சுக்கிட்டு நீ அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த நினைப்பாலேயே நீ வாழ்ந்துடலாங்கிறார். எதை பத்தி நம்ம அச்சப்பட வேண்டாம், இறைவன் நமக்கு இருக்கிறார். அதனால அவரை நினைத்து கொண்டே இருந்தால் போதும் நம் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை என்று நமக்கு மிக தெளிவாக அதிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல நமது அப்பர் சுவாமி சொல்றாங்க, கரைந்து கைதொழுவாரையும் காதலன் வரைந்து வைதெழுவாரையும் வாடலன்ட்டு, யார் தொழுகின்றார்களோ அவங்களுக்கு அருள் செய்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் பார்க்கிறோம். அடுத்து அடியாரோட இலக்கணத்தை சொல்றார். இந்த வினைய வந்து ஒரு பொருட்டாவே இல்லை, வினைய கெடுக்கிறது தான் அடியாரோட இலக்கணம்னு சொல்லிட்டார். ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், எடுத்த வெல்கொடி ஏருடையான் தமர், தமர்னா யாரு அடியார்கள், உடுப்பர் கோவணம், அவங்க கோவணத்தை தான் உடுப்பார்கள், உண்பது பிச்சையே இல்லையா, பிச்சை ஏற்றுதான் உண்பார்கள், கெடுப்பதாவது கீழ் நின்ற வல்வினை, நம்மை கீழே கொண்டு செல்லக்கூடிய அந்த வல்வினையை கெடுப்பவர்கள் இல்லையா, அதற்காக அவர்கள் வீழி மிளலையிலே சென்று வழிபாடு செய்கின்றார்கள், பந்த பாசங்களை எல்லாம் விடும் பொருட்டு வழிபாடு செய்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு அந்த அதிகமான உலக பந்த பாசத்தில் நாம் சிக்க கூடாது என்பதை நமக்கு அதிலே வலியுறு, அதுல சிக்கிறதுனால்தான் வினையால்தான் பிறவி, அதனால மிக அழகாக நமக்கு அந்த ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து இறைவன் தான் நமக்கு குரு என்பதை குருவன் என்று, அதாவது கருவனே அப்படிங்கிற திருவிழி மிளலை பாடல்ல குருவனே என்னை குறிக்கோளே அப்படின்னு சொல்றார். என்னை நீ ஆட்கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் உணர்த்த வேண்டும் என்று அவரிடம், அதுல எல்லா பாடலையுமே குறிக்கோளேன்னு சொல்ற சொற்றொடர் வருது மகுடமாக, ஒரு பாடல இறைவனை குருவாக நினைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கும் அடுத்தபடியாக பாசம் ஒன்றிலராய் பல பக்தர்கள் இல்லையா, உலகப்பற்று பாசங்கிறதா என்னது, அந்த ஆணவம் கண்மம் மாய இருந்தா நிச்சயமா உலகப்பற்று தான் இருக்கும். அப்ப பாசம் ஒன்றிலறைன்னா என்ன அர்த்தம், உலகப்பற்ற நீங்கினவங்க இல்லையா, அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக அவர் அவங்க என்ன செய்வாங்க, வாச நான் மலர் கொண்டு அடிவைகளும் இல்லையா, சிவபெருமானை நல்ல மலர்கள் கொண்டு வழிபடுகின்றார்கள். ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூசனாம் புகுந்தும் புனலாடவே என்று சொல்லுகின்றார். அதனால உலகப்பற்று இல்லாதவர்களாக நாம் வழிபட வேண்டும். அது அங்க ஒரு காலும் இங்க ஒரு காலும் வைக்கக்கூடாது, அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் வைக்கக்கூடாது. அடுத்து அவரை யார் அவருடைய அந்த ஈசனை வந்து நம்ம எப்போதும் உள்க வேண்டும், உள்ளத்தால் உள்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மனத்துக்கு. அப்புறம் இடைமருதினை நன்று கைதொழுவார் வினை நாசமே, அது காயத்துக்கு, நம்ம உடம்பால அவரை வழிபட்டோம் என்றால் நம் வினையெல்லாம் நாசமாகும். செம்மையே தொழுவார் வினை சிந்துமே அப்படிங்கிறார். அவரை வழிபட்டா என்ன நடக்குமா, இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் இல்லையா, மாணவர்களுக்கு ஈடா செல்வம் கிடைக்கும், அம்மையே பிறவி துயர் நீக்கிடும். அதுதான் நம்ம வழிபாட்டோட முக்கியமான ஒரு நோக்கம், எம்மையாளும் இடைமருதன் கழல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே அப்படிங்கிறார். சிந்தும்னா நீங்கும்னு அர்த்தம், இல்லாமலே போயிடும். ஒரு பொருள் நம்ம கையில இருக்கு, அது சிந்தி போச்சு, அப்ப கடுகு கையில வச்சிருக்கிறீங்க, கீழே சிந்தி போச்சு, அப்ப கையில இல்லை இல்லை, அது மாதிரி நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லுகின்ற இந்த பாடலை எல்லாம் நீங்கள் நித்திய வழிபாட்டிலே பஞ்ச புராணத்திலே பாடலாம். சரி, அது போல நம்முடைய மேலை வினைகள் நீங்கும் என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் அந்த இடைமருது ஈசனை எண்ணுகின்றார்களோ, அப்படி எண்ணுகின்றவர்களை எண்ணி நண்ணுகின்றவர்களை வினை நண்ணாது நாசமாகிவிடும் என்று சொல்லுகின்றார். சிந்தையால் நினைவார்கள் வினை தேயுமேங்கிறார், வேணா அப்படி தேஞ்சுக்கிட்டே வந்துடும், ராணுவமெல்லாம் வலிமை குன்றும் சொன்ன மாதிரி வினையும் தேஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்புறம் மிக அழகாக அவரை எப்படிப்பட்டவர், அவரை வழிபடுவதற்கு நாம் யோசிக்கவே வேண்டாம். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குளர் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்த ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதன் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சின்ன குழந்தை பிராயத்தில் கனி ரொம்ப இனிமையாக இருக்கும், அதற்கடுத்து வாலிப பருவத்தில் பனிமலர் குளர் பாவை ரொம்ப இனிமையாக தெரியும், அடுத்து அந்த அரச பதவி இதெல்லாம் இனிமையானதே கிடையாது, இது எல்லாத்தையும் விட இனிமையானவன் இறைவன் தான். அப்படி அவரை யார் அடையணும், தன்னடைந்தார்க்கு அடைந்தவர்களுக்கு அவர் இனியனாக இருப்பார். ஞானசம்பந்த பெருமான் சொல்வார்ல, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே என்று சொல்லுவார். அதுபோல அப்படி யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர் இனியனாக இருக்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு தெளிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஈசனை நாம் நினைத்தால் அவர் வந்து நினைப்பவர் மனத்தை கோயிலாக கொள்கின்றார். பேச பெரிதும் இனியவர் அவர். அப்போ அவரை பற்றி நம்ம பேசணும். அப்படி பேசாத நாளெல்லாம் நமக்கு பிறவாத நாள், பயனற்ற நாள். தொழாத நாட்களும் நமக்கு பயன துன்பம் நுண்மை தொழா நாள் இன்பம் உண்மை ஏத்தும் நாள்னு சொல்றாரு. அப்ப தொழாத நாட்களும் நமக்கு துன்பம் தான் தரும் என்பதை சொல்லி, அப்படியானால் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மனம் மொழி மெய்களால் புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும் இறைவனையே வழிபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக அறிவுறுத்தியிருக்கின்றார். அப்படி என்றால் வினையில் இருந்து நாம் மீளலாம் என்று சொல்லி, மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க, காமறு வெள்ளி மந்தில் கண்ணுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க குவலயம் முழுதும் வாழ்க என்ற வாழ்த்து பாடலை கூறி, இதுகாரும் வினையின் தன்மையையும் அந்த வினையினால் வரக்கூடிய துன்பங்களையும் அதிலிருந்து நாம் மீள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பற்றி திருவருளும் குருவருளும் உணர்த்திய வகையில் சிந்தித்தோம். ஆகையால் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி, இந்த எழில்ஞான பூஜையை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர் அன்பாளர்களுக்கும் எனது நன்றியை கூறி, நேரிலே கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை கூறி அமைகின்றேன். நன்றி. அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.